சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 108 அத்தியாயம் மந்திராலோசனை. போராயத்துக்கள் மிக பலமாக நடந்து கொண்டிருந்ததால் எங்கும் ஆயுதங்களின் ஒளியும் சின்னம் சிறு ஆயுத வண்டிகளின் சக்கரங்கள் புரளும் சப்தமும் குதிரைகளின் குழம்பு ஓசியும் நிரம்பி கிடந்த குணவாயிர் கோட்டத்தின் அந்த காட்டின் நடுமத்தியில் இருந்த கரிகாலன் பாசறையில் படைத்தலைவர் பலர் இருந்தும் போரின் வெற்றிக்கு மிக அவசியமான சோழர் படை உப தலைவன் இளம் செழியன் மட்டும் இல்லாததைக் கண்டு பிரம்மானந்தர் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளானார். தான் கொண்டிருந்த பல சந்தேகங்களை நிவர்த்திக்கக்கூடியவன் இளஞ்செழியன் ஒருவனே ஆகையால் அவன் இல்லாத போது தான் அந்த போர் திட்ட சபையில் கலந்து கொண்டாலும் திட்டமாக சொல்லக்கூடியது எதுவும் இருக்காது என்பதை உணர்ந்த பிரம்மானந்தர் மன்னர் மந்திராலோசனையில் தனக்கு என்ன வேலை இருக்க முடியும் என்று கூட எண்ணினார். கரிகாலன் தொடுக்கும் போர் வெற்றி பெற வேண்டுமானால் புகாரில் இருந்தோ கடற்கரை ஓரமாகவோ உள்ள வேறெந்த பிராந்தியத்திலிருந்தோ உதவி கிடைப்பது மிக அவசியம் என்பதையும், புகாரில் யவனர் கை வளைத்திருக்கும் போது எந்த இடத்தில் போர் மூண்டாலும் டைபீரியஸில் யவனர்கள் சோழர் படையை பின்புறத்தில் தாக்குவது மிக எளிது என்பதையும் அறிந்திருந்த பிரம்மானந்தர், அப்படி யவனர்கள் செயல்படாதது தவிர்க்கக்கூடிய ஒரே ஒருவன் இளம் சொழியன் என்பதை சந்தேகமர உணர்ந்திருந்தார். ஆகவே அவன் இல்லாத மந்திராலோசனையில் தாம் நுழைய வேண்டாம் என்று எண்ணி திரும்ப முயன்ற சமயத்தில் அவரை கவனித்துவிட்ட அல்லி, "அடிகளே, வரவேண்டும் வரவேண்டும், நல்ல சமயத்தில் வந்தீர்கள்" என்று அழைத்தாள். அதுவரை எதிரே மஞ்சத்தில் விரிந்து கிடந்த பட்டு சீலையை ஆராய்ந்து கொண்டிருந்த கரிகாலனும் மற்ற படைத்தலைவர்களும் பிரம்மானந்தர் பெயரை அள்ளி சொல்லியதும் சற்றென்று தலை தூக்கி அவரை பார்த்தது அன்றி எழுந்து வணக்கமும் செலுத்தினார்கள். சோழர் அரியணையில் சீக்கிரமே அமரப்போகின்றவனும் படைத்தலைவர்களால் சூழப்பட்டவனுமான கரிகால் வளவன் எழுந்து நின்று தமக்கு அஞ்சலி செய்ததைக் கண்டு பிரம்மானந்தரின் உள்ளம் பெரிதும் நெகிழ்ந்து கண்களில் ஆனந்த கண்ணீரும் திரண்டு நின்றது. அவர் உள்ளம் மேலும் நெகிழும்படியான வார்த்தைகளை சொல்ல தொடங்கிய கரிகாலன்,
"அடிகளே, அந்தரங்கமானவர்கள் அவசியமான சமயங்களில் அழையாமலே வருவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதற்கு அத்தாட்சி இன்றுதான் கிடைத்தது" என்றான்.
இதை கேட்டு பிரம்மானந்தர் ஆனந்த பெருமூச்சறிந்தார். தான் கண் கலங்கி இருப்பதை கரிகாலன் பார்க்காதிருப்பதற்காக இன்ப புன்முறுவல் ஒன்றையும் இதழ்களில் படர்விட்டார். இருப்பினும் சிறிது சந்தேகத்துடன்,
"மன்னர் மந்திராலோசனையில் இருப்பதாக தெரிகிறது"
என்று இழுத்தார். ஆம் என்பதை குறிக்க தலையை சற்றே தாழ்த்திய கரிகாலன்,
"அடிகளை அறியாத மந்திரமோ ஆலோசனையோ ஏதும் இங்கில்லை" என்று பணிவோடு கூறியதன்றி, "இப்படி வந்து அமர வேண்டும்" என்று சொல்லி தனக்கு பக்கத்தில் இருந்த ஆசனம் ஒன்றையும் காட்டினார்.
பிரம்மானந்தர் அதற்கு மேல் மறுக்க முடியாமல் படைத்தலைவர்களை தாண்டி மன்னனுக்கு பக்கத்து ஆசனத்தில் அமர்ந்ததும் ஒருமுறை அங்கிருந்த படைத்தலைவர்களை தமது கண்களால் துழாவினார். அந்த மந்திராலோசனை சபையில் வெற்றிகளை தாண்டவமாடிக்கொண்டிருந்தது. குதிரை படைகளையும் காலாட்படைகளையும் யானை படைகளையும் ஆயுதம் விசிறும் எந்திரப்படைகளையும் நடத்தி செல்லும் படைத்தலைவர் நால்வர் மன்னனுக்கு எதிரே அர்த்த சந்திர வட்டமாக அமர்ந்தனர். கரிகாலன் பக்கத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்த அல்லியை தாண்டி சற்று தூரத்தில் அவள் தந்தை நாங்கூர்வேல் அமர்ந்திருந்தார். இந்த கூட்டத்தில் அடியோடு ஒட்டாமல் தூரத்தில் இருபிடர் தலையார் இருப்பு வளையல்கள் போன்ற தமது சுருட்டை மயிர்களை தடவிய வண்ணம் ஆலோசனையில் இருந்தார். அங்கிருந்த ஒவ்வொருவர் முகத்திலும் போர் ஆவேசம் இருந்ததோடு ஓரளவு அவநம்பிக்கையும் இருந்ததையும் பிரம்மானந்தர் கவனிக்க தவறாததால் அந்த அவநம்பிக்கைக்கு காரணம் யாதென்று தெரியாது.
"இனி ஆலோசனையை தொடரலாம்"
என்று கூறி மன்னனுக்கு அப்புறத்தில் இருந்த அல்லி மீது தமது கண்களை ஓட்டினார். பிரம்மானந்தரின் சிறு கண்களை சந்தித்த அல்லியின் பெருவிழிகள் சற்றே அப்புறம் திரும்பின. அவருடைய பார்வையில் இருந்த குற்றச்சாட்டை அல்லி நன்றாக அறிந்தாள். இளம்சொழியன் புகாருக்கு வந்ததை என்னிடமா மறைத்தா என்று கேள்வி திட்டமாக அவர் பார்வையில் இருப்பதை உணர்ந்த அல்லி பெரும் சங்கடத்துக்கு உள்ளானாளாகையால் அந்த சங்கடத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள கரிகாலனை நோக்கி, "இந்த பட்டு சீலையை பற்றி அடிகளையும் விளக்க கேட்பது நல்லதல்லவா?" என்றாள். "ஆமல்லி" என்று ஒப்புக்கொண்ட கரிகாலன் எதிரே மஞ்சத்தில் கிடந்த பட்டு சீலையை தன் கையில் இருந்த குறுவாள் நுனியால் சுட்டிக்காட்டி,
"அடிகள் இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும்"
என்று பணிவோடு கேட்டுக்கொண்டார். பாதி கிழிக்கப்பட்ட அந்த பட்டு சீலையை நீண்ட நேரம் தமது சின்னம் சிறு கண்களால் உற்று நோக்கிய பிரம்மானந்தர் அதன் ஒரு பகுதியில் இருந்த பெரும் சிவப்பு புள்ளியை பார்த்ததும் மெல்ல புன்முறுவல் செய்து,
"அண்ணாவா, இன்னொரு சிவப்பு புள்ளி இருக்க வேண்டும், இதில் எங்கே?"
என்று வினவினார். இதற்கு கரிகாலன் பதில் சொல்லவில்லை. அள்ளி இடைமறித்து கூறினாள்,
"இது இன்னொரு பாதி சீலையில் இருக்கிறது அடிகளே" என்று.
"அப்படியா?"
என்று அவளை பார்த்து கேட்ட பிரம்மானந்தர் மீண்டும் சீலையை கவனித்து,
"அண்ணவா, உங்களுக்கு திட்டம் புரிகிறது அல்லவா?"
என்று வினவினார்.
"புரிகிறது. அதை படைத்தலைவர்களுக்கு விளக்கினேன். ஆனால் திட்டத்தில் குறைபாடுகள் ஏராளமாக இருக்கின்றன. இத்தகைய ஒரு திட்டத்தை நமது படைத்தலைவரா தயாரித்திருப்பார் என்று இவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள்" என்றான் கரிகாலன்.
"இதில் குறைபாடுகள் அதிகமில்லை மன்னவா"
என்றார் பிரம்மானந்தர் திட்டமாக.
என்ன குறைபாடுகள் அதிகம் இல்லையா?
இதை பெரும் குரலில் கேட்ட இருமிடர் தொலையார் தனது ராட்சச சரீரத்துடன் மூளையிலிருந்து எழுந்து வந்து மஞ்சத்தரையில் நின்று கொண்டதன்றி தமக்கு ஆசனம் கொடுக்க எழுந்த ஒரு படைத்தலைவனின் தோளை பிடித்து அமுக்கி உட்கார செய்து,
என்ன குறைபாடுகள் இல்லை இதில்
என்று இடியென்று இறைந்தார்.
என்ன இருக்கிறது என்று நான் அறியலாமா
என்று விஷமத்துடன் வினவினார் அடிகள்.
இந்த சிவப்பு புள்ளி இருக்குமிடம் தெரியுமா அடிகளுக்கு
என்று சீற்றத்துடன் எழுந்தது மீண்டும் ஒரு கேள்வி இருமிடர் தொலையாரிடமிருந்து.
தமிழகத்தில் அடியவனுக்கு தெரியாத இடமோ மனிதரோ இல்லை என்பது அடியவன் துணிவு
என்றார் பிரம்மானந்தர் மேலுக்கு பணிவாகவும் உள்ளே நகைத்துக் கொண்டும்.
இந்த இடம் வெறும் பொட்டல்
என்று மேலும் சொன்னார் இருமிடர் தொலையார்.
ஆம்
என்றார் பிரம்மானந்தர்.
இதன் அருகே விண்ணி என்ற சிறு நகரம் இருக்கிறது. ஆமாம், அதனால்தான் இந்த சமவெளியை மக்கள் விண்ணி பரந்தலை என்று அழைக்கின்றார்கள்.
இங்கே நாம் எதிரிகளோடு மோத வேண்டும் என்பது இளம் சழியன் திட்டம்.
ஆமாம், சிவப்பு புள்ளியிலிருந்து அது தெரிகிறது. புள்ளி பெரிதாயிருப்பதிலிருந்து முக்கியமான பெரும் போர் இங்குதான் நிகழ வேண்டும் என்று படைத்தலைவர் நினைக்கின்றார்.
இந்த சமயத்தில் இரும்பிடர் தலையார் பேச முற்பட்டும் முன்பு கரிகாலன் இடைமறித்து,
வெண்ணி பருந்தலையில் நாம் எதிரிகளோடு மோதினால் வெற்றி சந்தேகம் அடிகளே என்றார்.
ஏன் மன்னவா
என்று பிரம்மானந்தர் தமது கண்களை மன்னனை நோக்கி திருப்பினார்.
எதிரிகள் படைபலம் மிக அதிகம், நமது படைபலம் குறைவு என்றான் கரிகாலன்.
அதனால்
எதிரியின் கண்களில் படும்படியாக பொட்டல் வெளியில் நமது படைகளை நிறுத்துவது விவேகம் அல்ல. இருங்கோவேலுடன் 15 வேளிர்களின் படைகள் இருக்கின்றன என்று ஏதோ சொல்ல போன கரிகாலனை இடைமறித்த நாங்குருவேள்,
தவறு மன்னவா, இரு வேளிர்கள் விலகி நிற்கின்றனர்.
நான் தங்கள் பக்கம் இருக்கிறேன். புகாரின் சிறையில் வாடும் ஆரப்பவேளும் தங்கள் பக்கம் இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டினார்.
உண்மை, இருப்பினும் உங்கள் சிற்றரசுகளும் படைகளும் இருங்கோவிலின் வசம் இருக்கின்றன. ஆகவே 15 சிற்றரசுகளையும் சேர்த்துத்தான் கணக்கிட வேண்டும் என்று நாங்குருவேளை நோக்கி கூறிய கரிகாலன் மீண்டும் அடிகளை நோக்கி திரும்பி,
அடிகளே, 15 வேளிர்களின் படைகள் சோழர் படையின் ஒரு பகுதி. சேரபாண்டியன் பெரும் படைகள் இவை அனைத்தும் திரண்டு வெண்ணி பரந்தலையில் சமுத்திரம் போல் நிற்கும். அந்த சமுத்திரத்தில் இருந்து புரண்டு வரும் படை அலைகளை தேக்க நம்மிடம் உள்ள 5000 யானைப்படையும் 10000 குதிரைப்படையும் 20000 காலற்படையும் போதுமா என்று வினவினான்.
இவை மட்டும் இருந்தால் போதாது. நாம் படையெடுத்து விட்டோம் என்பதை அறிந்ததும் மக்கள் எழுந்து மன்னர் பக்கம் சேரும் கூட்டத்தையும் கணக்கில் சேர்த்துக் கொள்ள வேண்டாமா
என்று பதிலுக்கு கேட்டார் பிரம்மானந்தர்.
போர் பயிற்சி இல்லாத மக்கள் கூட்டத்தை எதிரி படைகளுக்கு பலி கொடுக்க நான் விரும்பவில்லை என்றார் மன்னர்.
உண்மைதான், எதிரிகளின் படைகளில் பாதி படையை வைத்துக் கொண்டு அவர்களை பொட்டல் வெளியில் எதிர்ப்பது விவேகம் அல்லதான். ஆனால் படைத்தலைவர் இப்படி ஒரு பைத்தியக்கார திட்டத்தை வகுக்க மாட்டாரே? ஏன் வகுத்தார்? எதற்காக விண்ணி பரந்தலையில் இந்த தமிழகத்தின் குருஷேத்திரத்தை அமைக்க கருதுகிறார்
என்று வெளிப்படையாகவே சொன்னார் அடிகள்.
குருஷேத்திரம் அடிகளே
என்றால் அல்லி வியப்புடன்.
ஆம் அல்லி, மகாபாரதம் நடந்த இடம் அந்த போரை போலத்தான் இருக்கிறது. இதுவும் பொட்டல் வெளி, அதுவும் பொட்டல் வெளி. அங்கும் அதர்மத்தின் சின்னமான கௌரவர்களின் படைபலம் அறத்தின் உருவமான தர்மனுடைய படைகளை விட பல அக்ரோணிகள் அதிகம். இங்கு மகாபாரதம் நடத்த விரும்புகின்றாரே படைத்தலைவர்? அப்படியானால் அங்கு போல் இங்கும் சேதம் அதிகமாகும், மிஞ்சுபவர் கொஞ்சமாயிருக்கும். அங்கு பாண்டவர்களை காக்க கண்ணன் இருந்தான், இங்கு யார் இருக்கிறார்கள்
என்று அழுத்துக் கொண்ட பிரம்மானந்தர்,
இருக்காது இருக்காது. படைத்தலைவர் காரணம் இல்லாமல் போருக்கு இத்தகைய திட்டத்தை வகுத்திருக்க மாட்டார். இந்த சீலை பாதிதானே இருக்கிறது, மீதி பாதியில் விளக்கம் இருக்கும், அது எங்கே
என்றார் கரிகாலனை நோக்கி. இதற்கு அல்லியே பதில் சொன்னாள்,
மீதி பாதியை படைத்தலைவரை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று.
நன்று நன்று, நினைத்தேனா
என்று உற்சாகப்பட்டார் பிரம்மானந்தர். சமய சந்தர்ப்பம் தெரியாமல் எல்லோரும் கவலையுடன் இருந்த நிலையில் அவர் அப்படி உற்சாகத்தை காட்டியது அனைவருக்கும் வேப்பங்காயாக இருந்தது. எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் இருக்கும் கரிகாலனின் அழகிய முகம் கூட சற்று சுழித்தது. ஆனால் இருமிடர் தலையார் அப்படி எந்த அரைகுறியான ஆத்திரத்தையும் காட்டாமல் முழு பதட்டத்தோடு பேசினார்.
எதற்காக இத்தனை சந்தோஷப்படுகிறீர்கள்
என்று எரிந்து விழுந்தார்.
காரணம் இல்லாமல் மகிழ்ச்சி கொள்வேனா
என்று கேட்டார் பிரம்மானந்தர் குதூகலத்துடன். அவர் குதூகலம் இருமிடர் தலையாரின் கோபத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போயிற்று.
அந்த காரணத்தை நான் அறிய விரும்புகிறேன்
என்று கூவினார் அவர்.
பாதி பட்டு சீலையை காரணமாகவே படைத்தலைவர் அனுப்பியிருக்கிறார்
என்றார் பிரம்மானந்தர்.
ஏன் முழு சீலையை அனுப்பி எதிரிகள் கையில் சிக்கினால் திட்டத்தின் விவரம் அவர்களுக்கு தெரிந்துவிடும். அதை மறைக்கத்தான் சீலை கிழிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அள்ளியிடம் அவர் முழு திட்டத்தை விளக்க இருக்க வேண்டுமே.
அள்ளி விளக்கம் தந்தாள், அந்த விளக்கம் போதாது என்றார் இருமிடர் தலையார்.
அப்படியானால் காத்திருப்போம்
என்றார் பிரம்மானந்தர். எதுவரை?
படைத்தலைவர் வரும் வரை.
வருவார் என்பது என்ன நிச்சயம்?
பாதிப்பட்டு சிலையை அனுப்பியிருக்கிறார், ஆகவே வர தவற மாட்டார்.
போரில் தாமதம் தாக்குபவர்க்கு பலவீனம் என்பதை அறிவீர் அல்லவா என்று மீண்டும் இறைந்தார் இருமிடர் தொலையார்.
அறிவேன்
என்று சாந்தமாக சொன்னார் பிரம்மானந்தர். நானும் அறிவேன் என்ற சொற்கள் பாசறை வாயிலில் இருந்து கிளம்பின. அனைவர் கண்களும் வாயிலை நோக்கி திரும்பின. இத்தனை விவாதத்துக்கு காரணமான இளம்சொழியன் பூரண போர் கவசமணிந்தபடி வெகு கம்பீரமாக அந்த மந்திர ஆலோசனை சபைக்குள் நுழைந்தான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.